ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله الحاضرون اتقوا الله عز وجل واطيعوا لقول الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون சர்வ புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாருடைய சஹாபாக்கள், அவர்களை பின்தேர்ந்து வந்த தாபியங்கள், தபா தாபியங்கள், இன்னும் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து அவனுடைய ஏவல்களுக்கு மதிப்பளித்து அவன் விளக்கிய விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தையும் சந்தர்ப்பங்களையும் வந்து தந்தருவானாக. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும், அதிலும் விசேஷமாக மனிதர்களுக்கு இரண்டு வாழ்க்கைகள் இருக்கின்றன. ஒன்று இந்த உலக வாழ்க்கை, ஹயாத்து துன்யா, மற்றொன்று மறுமையினுடைய வாழ்க்கை, ஹயாத்துல் ஆகிரா. உலக வாழ்க்கை மனிதனுக்கு எவ்வளவு காலம் என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. மறுமையினுடைய வாழ்வு யாருக்கும் முடிவு செய்யப்படாத ஒன்று. உலக வாழ்வில் மனிதனுடைய மூச்சுக்கள் முடிவடைந்து விட்டால் அவன் எங்கிருந்தாலும் இச்சந்தர்ப்பத்திலும் என் நேரத்திலும் இவ்வுலகை விட்டு அவன் பிரிந்தே ஆக வேண்டும். இவ்வுலகில் மனிதனுக்கு மரணம் என்ற ஒன்று இருப்பதைப் போல இந்த உலக வாழ்வில் மனிதன் ஒரு நாள் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டி இருப்பதைப் போல மறுமையினுடைய வாழ்வு இல்லை. மறுமையினுடைய வாழ்வில் மரணம் என்பது கிடையாது. மறுமையினுடைய வாழ்வில் முடிவு என்பது கிடையாது. இந்த உலக வாழ்வில் மனிதன் தான் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகின்றான். ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களும், சிறியவர்களோ பெரியவர்களோ, படித்தவர்களோ சாதாரணவர்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, தன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் தான் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உலகில் யாரும் தோல்வியை எதிர்பார்ப்பதும் இல்லை, தோல்வி என்ற வார்த்தையை அடிக்கடி பேசுவதை விரும்புவதும் இல்லை. ஆனால் நம்முடைய பார்வையில் நாம் வெற்றி என்று கூறுவது வேறு, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் வெற்றி என்ற வார்த்தைக்குரிய வரைவிலக்கணம் வேறு. நம்முடைய பார்வையில் நாம் வெற்றி என்று கூறுவதெல்லாம் எந்த முயற்சி நமக்கு சாதகமாக அமைந்து விட்டதோ அதற்கு நாம் வெற்றி என்று கூறுகின்றோம். எந்த முயற்சி நமக்கு பாதகமாக அமைந்து விட்டதோ அதற்கு தோல்வி என்று கூறுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றி என்பதோ தோல்வி என்பதோ அதுவல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய முயற்சிகளுக்கு பின்னால் ஒரு வெற்றி கிடைக்கலாம், பல தோல்விகளையும் சந்திக்கலாம். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு தோல்வி இருக்கும், பல தோல்விகளுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். இது உலகத்தினுடைய அனுபவம். ஆனால் மறுமை என்பது அப்படி அல்ல. மறுமை வெற்றி என்றால் வெற்றிதான், தோல்வி என்றால் தோல்விதான். அங்கே தோல்விக்கு பின்னால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கின்றது, ஆனால் வெற்றிக்கு பின்னால் அங்கே தோல்விக்கு இடம் கிடையாது. மறுமையில் ஒருவன் தோல்வி அடைந்து விட்டால் சில வேளைகளில் அவனுக்கு மன்னிப்பு கிடைத்து அவன் அந்த இடத்தை விட்டும் வெளியாகி அவன் சொர்க்கத்துக்கு செலுத்தப்படலாம். ஆனால் அது எவ்வளவு காலம் என்பது யாருக்கும் தெரியாது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துக்கு வந்திருக்கின்றோம், அனுப்பப்பட்டிருக்கின்றோம். உலக வாழ்க்கை எண்ணப்பட்ட சில மூச்சுக்கள், முடிவடைந்த மூச்சுக்கள் அதிகம், விட வேண்டிய மூச்சுக்கள் மிகவும் குறைவு. எண்ணிய விட்ட மூச்சுக்களை எண்ணலாம், விட இருக்கின்ற மூச்சுக்களை யாராலும் எண்ணவும் முடியாது, மட்டிடவும் முடியாது. இந்த மிம்பரில் இதுவே என்னுடைய கடைசி மூச்சாகவும் அமையலாம். இந்த ஜும்மாவுடைய தினமே நம் எல்லோருக்கும் கடைசி மூச்சாகவும் அமையலாம். சிலருடைய மூச்சு இந்த இடத்தில் முடிவடைந்து விடும், சிலருடைய மூச்சு அவர்கள் போய் சென்றடையக்கூடிய இடத்தில் முடிவடைந்து விடும். எண்ணப்பட்ட மூச்சுக்களுக்கு மறுபெயர் ஹயாத் என்று கூறுகின்றோம். அவருடைய மூச்சு முடிவடைந்து விட்டால் அவருடைய ஹயாத் முடிவடைந்து விடுகின்றது. எப்போது ஹயாத் முடிவடைந்து விடுகின்றதோ அதற்கு பின்னால் அவர் முஹம்மத் அஹமத் இப்ராஹிம் என்று அழைக்கப்பட மாட்டார். அதற்கு பின்னால் அவர் ஒரு பொதுப்படையான பெயர் மையித் என்று அழைக்கப்படுவார். அவருடைய பட்டம் பதவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். அவருடைய உயர் அந்தஸ்துக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம். அல்லாஹு தஆலா நம்மை உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றான். ஏன் அனுப்பி இருக்கின்றான் என்ற யதார்த்தத்தை புரியவில்லை என்றால் உலக வாழ்வு தோல்வியில் முடிவடைந்து விடும். உலகத்துக்கு வந்த நோக்கத்தை, யதார்த்தத்தை புரியவில்லை என்றால் உலகத்தில் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். எந்த மனிதனுக்கு உலக வாழ்வு தோல்வியோ நிச்சயமாக அவனுக்கு மறுமை வாழ்வு வெற்றிகரமாக அமைய மாட்டாது. அல்லாஹ் ஏன் உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான்? ஏன் அல்லாஹ் நமக்கு திறமைகளை தந்திருக்கின்றான்? ஏன் அல்லாஹ் நமக்கு ஒரு ஆயுளை தந்திருக்கின்றான்? ஏன் ஞாமத்துகளை தந்திருக்கின்றான்? சிந்திக்க வேண்டிய விடயம். கூட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா வசதிக்காரர்கள், பணக்காரர்கள், அழிச்சாட்டியம் செய்பவர்கள், விரோதிகள், எதிரிகள், சண்டியர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், எல்லா தரப்பையும் பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கின்றான். இந்த கேள்வி மட்டும் போதும் இந்த உலகமே நடுங்குவதற்கு. ஒரு கேள்விதான், அந்த கேள்வி மட்டுமே போதும் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு. அல்லாஹ் என்ன கேட்கின்றான் தெரியுமா? அஃஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ. என்ன நீங்க நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா, இந்த உலகத்தில் நான் உங்களை அனுப்பியதெல்லாம், நாங்கள் உங்களை படைத்ததெல்லாம் வீண் விளையாட்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் எங்களின் பக்கம் திரும்பி வர மாட்டீர்கள் என்றுமா நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? நம்முடைய பாசையில பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன கூறுகின்றான்? இந்த உலகத்தில் நீ எப்படியும் வாழலாம், நீ விரும்பிய பாதையில் செல்லலாம், நீ விரும்பிய பிரகாரம் உன்னுடைய வாழ்க்கையை அமைக்கலாம், பேசலாம், பார்க்கலாம், சிந்திக்கலாம், கேட்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி வருவாய், நீ திரும்பி என்னிடத்தில் தான் வருவாய். உன்னுடைய ஒவ்வொரு பார்வை, கேள்வி, பேச்சு, நடை, பிடி அனைத்தும் விசாரிக்கப்படும். நீ கணக்கு தந்துதான் ஆக வேண்டும். அந்த கணக்குக்கு மார்க்ஸ் போடுபவன் அல்லாஹ். நிறுக்கப்படும் உன்னுடைய பேச்சினுடைய நிறை, நிறுக்கப்படும் நீ செய்த நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும். அங்கே உனக்கு சிபாரிசு செய்வதற்கு என்னுடைய அனுமதி அன்றி வேறு யாரும் இருக்க முடியாது. நீ செய்த நன்மை கணத்தால் நிறைவால் கூடிவிட்டால் தப்பி விடுவாய். தோல்வி அடைந்தால் யாரும் உனக்கு ஒரு கிராம் நன்மை கூட தரமாட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய யாலான். நம்மிடத்தில் யாராவது கேட்டால், உலகத்தில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு முஸ்லிமுடைய பதில் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினுடைய சாராம்சம். இந்த உலகத்தில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மூன்று குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மூன்று பிரதானமான நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். முதலாவது குறிக்கோள் என்ன தெரியுமா? முஸ்லீமாக பிறந்து விட்டேன், முஸ்லீமாக பிறந்து விட்டேன், முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் முஸ்லீமாக பிறந்ததும் என்னுடைய கெட்டித்தனம் அல்ல. நான் முஸ்லீமாக வாழ்வதை விட நான் அடைய வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது, முஸ்லீமாக மரணித்தது. முஸ்லீமாக மரணித்தது அது என்னுடைய கையில் இல்லை. எவ்வாறு நான் முஸ்லீமாக பிறந்தது என்னுடைய கெட்டித்தனத்திலேயோ, என்னுடைய பெற்றோர்களுடைய கெட்டித்தனத்திலேயோ, அல்லது என்னுடைய திறமையிலேயோ இல்லையோ, இந்த உலகத்தை விட்டு பிரிவதும் முஸ்லீமாக பிரிவதும் என்னுடைய கையில் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் மரணிக்க வேண்டும் முஸ்லீமாக மட்டும்தான், முஸ்லீமாக அன்றி மரணித்து விடாதீர்கள். நீங்க முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும், முஸ்லீம் பெயர் கொண்டு அல்ல, முஸ்லீம் கிராமத்தில் அல்ல, முஸ்லீம் சமூகத்தில் அல்ல. எங்கு வாழ்ந்தாலும், யாரோடு வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்னுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது குறிக்கோள், நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். முஸ்லீமாக பிறந்தது கட்டித்தனம் அல்ல, முஸ்லீமாக வாழ்கிறோம் என்பது பெருமைக்குரிய விடயமும் அல்ல, முஸ்லீமாக மரணித்து விட்டார் என்பதுதான் கட்டித்தனம். ஒருவர் மரணிக்கிறார், அவர் முஸ்லீமாக மரணிக்கிறாரா இல்லையா என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சிலருடைய நாவ் அசைவை வைத்து நாம் கலிமா சொல்லிவிட்டார் என்று கூறுகிறோம், அவருக்கு கலிமாவுடைய பாக்கியம் கிடைத்ததா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இது முதலாவது குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோள், இந்த உலக வாழ்வில் எதற்கண்டு தரப்பட்ட சில மூச்சுக்கள் முடிவடைவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய திருப்பரத்தத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் விவசாயம் செய்வது, என்னுடைய மனைவி மக்கள் உத்தியோகம் செய்வது, என்னுடைய இபாதத் மற்ற கிரிகைகள் செய்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காகத்தான், யாருடைய திருப்பொருத்தத்துக்காகவும் அல்ல. யாரும் என்னை பாராட்ட வேண்டும், மெச்ச வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ள வேண்டும், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ்வுக்காக. ஒரு முஸ்லீமுடைய வாழ்வில் உலக செயற்பாடுகள் வேறு, மறுமையினுடைய செயற்பாடுகள் வேறு என்பது கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வாழ்வில் வணக்க வழிபாடு என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. ஒரு முஸ்லீமுடைய வாழ்வில் அவனுடைய முழு வாழ்க்கையையும் இபாதத்தாக மாற்றுவதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு தீனை தந்திருக்கின்றான். ஆகவே இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும், அது எச்சில் துப்புவதில் இருந்து தன்னுடைய கலைந்த முடியை புதைப்பதை வரைக்கும் இபாதத்தாக மாற வேண்டும் என்பதுதான் நபி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கம். யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக நாம் செலவு செய்கின்றோம், யாருக்காக நாம் சந்தோஷப்படுகின்றோம், யாருக்காக துக்கப்படுகிறோம் என்பதை நமக்கு நாமே சில வினாடிகளாவது ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பாதையா? அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் மன்னிப்பானா? நான் செய்யக்கூடிய இந்த காரியம் சரிதானா? நான் பேசக்கூடிய இந்த வார்த்தை சரிதானா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு நான் பிரியும் போது என்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லப்பட வேண்டும், யா ஐயதுன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா. அமைதியான ஆத்மாவே, சாந்தி பெற்ற ஆத்மாவே, சாந்தி பெற்ற ஆத்மாவே, ஒரு பிரச்சனையும் இல்லாத ஆத்மாவே, வெளியாக உலகத்தை விட்டு பிரியும் போது உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்துக்கு வரும்போது நம்முடைய உள்ளம் இருந்ததே, இந்த உலகத்துக்கு வரும்போது நம்முடைய உள்ளம் எப்படி இருந்ததோ அப்படியான உள்ளத்துடன் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். ஒரு பச்சிளம் குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். அப்படியாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் நிம்மதியான உள்ளம். என்னால் கவலைப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லை, என்னுடைய மரணத்தினால் சந்தோஷப்படக்கூடியவர்களும் யாரும் இல்லை, என்னால் கவலைப்படக்கூடியவர்களும் யாரும் இல்லை, என்னுடைய மரணத்தை கண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களும் யாரும் இல்லை. எனக்காக துவா செய்யக்கூடிய மக்களை உருவாக்கி இருக்கின்றேன், எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இருக்கின்றேன். நான் செய்த காரியங்கள் அனைத்தும் என்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்துக்காக, அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த பொருத்தம் யாருக்கு கிடைத்தது? உத்தம சஹாபாக்களுக்கு கிடைத்தது. ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, ரெண்டு பேரும் பொருந்திக் கொண்டார்கள். இவர்களும் அல்லாவை, அல்லாவும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அதுதான். நீங்கள் சாப்பிடுவதும் அல்லாவுக்காக, குடிப்பதும் அல்லாவுக்காக, தூங்குவதும் அல்லாவுக்காக, திருமணம், பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கை அனைத்துமே அல்லாவுக்காக என்று ரப் என்ன பொருந்திக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது குறிக்கோள். மூன்றாவது குறிக்கோள், இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நம்முடைய ஜனாசாவை தூக்குவார்கள், எல்லோருடைய ஜனாசாவும் தூக்கப்படும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய ஜனாசாக்கள் நல்ல இடங்களில் மரணித்து, நல்ல நிலைமையில் மரணித்து, நல்லவர்களால் தூக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை தர வேண்டும். அந்த ஜனாசாவை தூக்கி செல்கின்ற நேரத்தில் நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று நம்மை தூக்கிச் செல்பவர்களுடைய சாட்சியம் சாட்சி அளிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. மக்கள் அந்த ஜனாசாவை புகழ்ந்தார்கள், நல்ல மனிதன், இந்த பூமியில் வாழ்ந்த நல்ல மனிதன், மண்ணுக்கே நோவாமல் நடக்கக்கூடிய மனிதன், எவ்வளவோ நலவு செய்திருக்கிறார், பொறுமைசாலி, பேசுவார்கள் தானே, எவ்வளவு நல்ல மனிதன், பள்ளியில முன்சப்பிலே இருப்பார், எல்லோருக்கும் சலாம் சொல்லுவார், சிரித்த முகம், கொடுப்பார், இருப்பதை கொடுப்பார், அதுக்கு மேலும் கொடுப்பார், பாராட்டத்தக்க வார்த்தைகள். இது மனிதத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒருவருடைய ஜனாசா தூக்கப்படும் போது அவருடைய மற்றவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், கஷ்டப்பட்டாவது சம்பாதிக்கப்பட வேண்டும், கஷ்டப்பட்டாவது சம்பாதிக்கப்பட வேண்டும், விலை கொடுத்து வாங்க முடியாது. புகழ்வார்கள், அந்த புகழ்ச்சி நிரந்தரமான புகழ்ச்சி அல்ல, அது தன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக உலகத்தில் புகழ்வார்கள், இது அந்த புகழ் அல்ல, தன்னுடைய பிரார்த்தனையில் புகழ்வார்கள். நல்ல மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் 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 என்று மூன்று தடவை சொன்னார்கள். அதே போல இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்றது, மக்கள் இகழ்ந்து பேசினார்கள், மோசமாக பேசினார்கள், பேசுவார்கள் தானே. நாம் எல்லாம் எத்தனையோ ஜனாசாக்களை பிழையாக பேசியிருக்கின்றோம். எத்தனையோ பேரை கபருக்குள் இறக்கும் போது அவனுடைய பல ரகசியங்களை பேசியிருக்கின்றோம். பேசும் போதாவது அல்லது பேசியதன் பிறகாவது நினைக்க வேண்டும், நம்மை எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசுவார்கள் பேசுவார்கள். அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், கேட்கப்பட்டது யா ரசூலல்லாஹ், இரண்டு ஜனாசாக்களுக்கும் ஒரே விடை. என்ன காரணம் சொன்னார்கள்? முதலாவது ஜனாசா புகழப்பட்டார், நீங்கள் புகழ்ந்தீர்கள், உங்களுடைய புகழ்ச்சியினால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. இரண்டாவது ஜனாசாவை நீங்கள் இகழ்ந்து பேசினீர்கள், மோசமாக பேசினீர்கள், உங்களுடைய இகழ்ச்சியின் காரணமாக அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது. இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தான் சாட்சியாளர்கள் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வெகு விரைவில் இவ்வுலகை விட்டு பிரிய இருக்கின்றோம். பணக்காரர்களாகிய நாமும், ஏழைகளாகிய நாமும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், இந்த ஊரில் பெரியவர்கள் தலைவர்கள், உத்தியோகம் செய்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள், எல்லோரும், ஆண்கள் பெண்கள், வாலிபர்கள் வயோதிபர்கள், நோயாளிகள், உடல் ஆரோக்கியமுள்ள எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கின்றோம். நம்மை தூக்கி செல்லுவார்கள். இந்த இடத்தில் நானும் நீங்களும் கொஞ்சம் தலையை கீழே போட்டு சிந்திப்போம். என்னுடைய ஜனாசாவை தூக்கும் போது இந்த சமூகம் என்ன பேசுவார்கள்? என்னுடைய பக்கத்து வீட்டான் என்ன சொல்லுவான்? எனக்கு கீழே வேலை செய்த என்னுடைய தொழிலாளிகள் என்ன சொல்லுவார்கள்? என்னோடு கடன்பட்டவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எனக்கு படித்து தந்த ஆசிரியர்கள், நான் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் என்ன சொல்லுவார்கள்? என்னுடைய அன்பு மனைவி, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்கள்? சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நான் பிரியும் போது என்னை மக்கள் புகழாவிட்டாலும் பரவாயில்லை, யாரும் திகழ்ந்து விடக்கூடாது. என்னை பற்றி யாரும் நான்கு நல்ல வார்த்தைகள் பேசாவிட்டால் பரவாயில்லை, யாரும் மோசமான வார்த்தைகள் பேசிவிடக்கூடாது. இது என்னுடைய மூணாவது குறிக்கோள். மக்கள் என்னை நல்லவர்கள் என்று உயிரோடு இருக்கும் போது கூற வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லவன் என்று எனக்கு போஸ்டர் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லவன் என்று நாலு பேருக்கு பணம் கொடுத்து பேச வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னுடைய ஜனாசா தூக்கப்படும் போது, என்னை கபருக்குள் வைக்கும் போது, எனக்கு மேலே மண்ணை அள்ளி வாரி போடும் போது மக்கள் சொல்ல வேண்டும், இந்த கையால இந்த புனிதமான மனிதனுக்கு நாம் மண் போடுவதா? இந்த கையால இந்த புனிதமான மனிதனுக்கு நாம் கபரு வெட்டுவதா? எவ்வளவு நல்ல மனிதர் என்னை விட்டு பிரிந்து செல்கிறாரே என்று மக்கள் நம்மை புகழ்ந்துவதற்காக நாம் வாழ வேண்டி இருக்கின்றது. நம்முடைய குறிக்கோள் இதுதான். இதை சாதாரணமாக அடைய முடியாது, இதற்கு தியாகம் செய்ய வேண்டி இருக்கின்றது. முஸ்லீமாக மரணிப்பதற்கும், அல்லாஹ்வுடைய திருப்புறத்தை நோக்கமாக கொண்டு வாழ்வதற்கும், மக்களுடைய நன்மதிப்பை ஜனாசாவை தூக்கும் போது பெறுவதற்கும் இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ்ந்துவிட முடியாது. பணத்தால் வாங்க முடியாது, அறிவால் வாங்க முடியாது, திறமையால் சொல்ல வைக்க முடியாது. இதெல்லாம் உள்ளத்தினால் செய்ய வைக்க வேண்டிய காரியங்கள், இஸ்லாமிய நற்பண்புகளினால் விலை கொடுத்து வாங்க முடியுமான விடயங்கள், இஸ்லாமிய நற்பண்புகளால். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த குறிக்கோள்களை நாம் அடைய வேண்டும். உலகத்தில் இரண்டு வகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் சொர்க்கம் முடிவு செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு கூட்டம் அதற்கு மாற்றமான இடத்துக்கு செல்ல இருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த பாதை லேசாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதை லேசாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கச் சென்றார்கள். அங்கே அடக்கிவிட்டு ஒரு சிறிய ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தில் சொன்னார்கள், இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் தான் இறுதியாக தங்கும் இடம் எதுவென்று அதற்கு முடிவு செய்யப்படாமல் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதில்லை. அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று முடிவு செய்யப்படாமல் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதில்லை. ஒரு சஹாபி, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், ஒரு கேள்வி கேட்டார்கள். முழு உம்மத்தையும் சந்தேகத்தில் இருந்து பாதுகாத்தார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே
எங்களில் சொர்க்கவாதி யார் நரகவாதி யார் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் நாங்கள் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. சொர்க்கவாதி என்று முடிவு செய்யப்பட்டால் அமல் செய்தால் என்ன, செய்யாமல் விட்டால் என்ன, நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டால் அமல் செய்வதில் பிரயோஜனம் என்ன, ஒன்றும் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரிய கேள்விக்கும் இந்த பெரிய விளக்கத்திற்கும் கொடுத்த விடை மூன்றே மூன்று சொல்லுத்தான், மூன்றே மூன்று சொற்களில் விடை கொடுத்தார்கள். சொன்னார்கள், ஃபகுல்லுன் முயஸ்ஸரு லிமா குலிகலஹு, ஃபகுல்லுன் முயஸ்ஸரு லிமா குலிகலஹு. சொன்னார்கள், யார் யார் எதெதற்கு படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அது அது அவர்களுக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். யார் சொர்க்கத்துக்கு என்று படைக்கப்பட்டிருக்கிறார்களோ ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அது அவர்களுக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். யார் நரகத்துக்கு என்று படைக்கப்பட்டிருக்கிறார்களோ ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவர்களுக்கு அது லேசாக்கி கொடுக்கப்படும், சொர்க்கத்தினுடைய பாதை லேசாக்கி கொடுக்கப்படும். இங்கால நரகத்தினுடைய பாதை லேசாக்கி கொடுக்கப்படும். அல்லாஹ் புத்தியை தந்தது என்ன தெரியுமா, ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால் நீ செய்யக்கூடிய இந்த காரியம் உன்னை சொர்க்கத்தினுடைய பாதையில் கொண்டு செல்லுமா நரகத்தினுடைய பாதைக்கு கொண்டு செல்லுமா என்பதை பகுத்து அறிவதற்குத்தான் இந்த புத்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால்தான் இதுக்கு பகுத்தறிவு என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. செய்வதற்கு முன்னால் யோசிப்பவன் தான் புத்திசாலி, செய்துவிட்டு யோசிப்பவன் புத்திசாலி அல்ல. அல்லாஹ் ஈமானையும் பகுத்தறிவையும் தந்திருக்கிறான் செய்வதற்கு முன்னால், இதில் எது சரி பிழை என்பதை பகுத்தறிய வேண்டும் என்பதற்காக. எது சரி எது பிழை, வாயால் போன வார்த்தை மீண்டும் வரமாட்டாது, கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அது பெரும் குற்றமாக மாறிவிடும். செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது அது பெரும் ஒரு பிழையான நபருக்குரிய அடையாளமாக மாறிவிடும். ஆகவே நம்மை நாம் நிறுத்திக் கொள்வோம். நான் எங்கே சென்று கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது, என்னுடைய ஒவ்வொரு வினாடியும் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, நான் போகக்கூடிய பாதை அல்லாஹ்வுக்கு விருப்பமான பாதையா, அது சொர்க்கத்தினுடைய பாதையா அல்லது அதற்கு மாற்றமான பாதையா என்பதை நாமே முடிவு செய்து கொள்ளும். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாதையை லேசாக்கி தருவாயாக, என்னுடைய வாழ்க்கையை லேசாக்கி தருவாயாக, சொர்க்கத்தினுடைய பாதையை எனக்கு காட்டித் தருவாயாக, நரகத்தினுடைய பாதையை விட்டு என்னை நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக, உலக வாழ்க்கையையும் லேசாக்கி மறுமையினுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தருவாயாக. ஆமீன், ஆமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ